அன்பார்ந்த நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமது பண்பலையிலா வாரம் தோறும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை உழவே உயிர் என்ற நிகழ்ச்சிய கேட்டுட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சி வந்து முற்றிலும் இயற்கை விவசாயத்தை பற்றியதாக தான் இருக்குது. போன வாரம் நமது நிகழ்ச்சியில சமூக உளவியல்ல உள்ள சவால்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதை தொடர்ந்து இந்த வாரம் இயற்கை வேளாண்மையில் தற்போதைய நடைமுறைகளை பற்றி நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக புதுக்கோட்டை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் குடுமியான்மலை வேளாண்மை விரிவாக்கத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் முத்துக்குமார் அவர்கள் தற்போது நம்மோட இணைஞ்சிருக்காங்க. இவருடன் இணைந்து உரையாடுவது டாக்டர் எம் ராஜசேகர் அவர்கள். வாங்க நேர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
உதவி பண்பலை வாசகர் அனைவருக்கும் வணக்கம். இன்று இயற்கை விவசாயத்தை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள கட்டுப்பாடுகள் பற்றி கூறுவதற்காக வந்துள்ளேன். என்னுடைய பெயர் முனைவரா முத்துக்குமார், உதவி பேராசிரியர், வேளாண் விரிவாக்கத்துறை, குடுமியான்மலை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம். இப்போது என்னுடன் இணைந்து வந்துள்ள முனைவர் ராஜசேகர், உளவியல் துறை பயிற்றுனர். நடைமுறையில் உள்ள சிக்கல்களை பற்றி கூறுவதற்காக ரெண்டு பேரும் வந்துள்ளோம். இப்போ முதல்ல பார்த்தோம்னா இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயத்தை மட்டும்தான் செஞ்சுட்டு வந்தாங்க. அதாவது ரெண்டு விதமாக பிரிக்கலாம் நம்ம இயற்கை விவசாயத்தை. எப்படின்னா விடுதலை போராட்டத்துக்கு முன்பு விடுதலைக்கு பிறகு என்று ரெண்டு பிரிக்கலாம். பார்த்தீங்கன்னா அது பழைய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட கால பயிர்களாக இருக்கும். எல்லாமே வந்து எல்லாமே நெல் பயிராக இருக்கட்டும், கோதுமையாக இருக்கட்டும், வடநாட்டில் உள்ள கோதுமையாக இருக்கட்டும், எந்த பயிராக இருந்தாலும் நீண்ட கால பயிர்களாக இருக்கும். இப்போ வந்து எப்படின்னா அப்போ மக்கள் தொகை விடுதலை இப்போ நாடு சுதந்திரம் அடைந்த போது உள்ள மக்கள் தொகை 1947 34 கோடி பேர் தான் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ வந்து உணவு பஞ்சம் வந்து தலை தூக்க ஆரம்பிச்சும்போது என்ன செய்வது, நம்ம அரசாங்கத்தோட கடமை என்னென்னா ஒரு மனிதனோட அடிப்படை ஒரு இதமான உணவு உடை இருப்பிடம் வந்து ஒரு அரசோட கடமை அப்படிங்கும்போது உணவு உற்பத்தியை வந்து அரசாங்கங்கள் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிது. இப்போ தான் வந்து பசுமை புரட்சி திட்டத்தை மத்திய அரசாங்கம் தொடங்கியது. இல்லை எம் எஸ் சாமிநாதன் பசுமை புரட்சியின் தந்தைன்னு சொல்லுவாங்க, அவர் தான் தொடங்கினார். என்ன அப்படின்னா எல்லாமே நீண்ட கால பயிராக இருக்கும்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா குறுகிய கால பயிர், மத்திய கால பயிர், நெடுங்கால பயிர் அப்படின்னு சொல்லி நாட்களை குறித்து நம்ம மகசூலை வந்து ஏற்படுத்துறதுக்காக வந்திருந்தாங்க. இப்போ வந்து ஆர்கானிக் அப்படின்னு சொல்கிறோம், இல்லை இயற்கை விவசாயம்னு சொல்லும்போது இயற்கை விவசாயத்திற்கு தேவையான உரங்கள் பார்த்திங்கன்னா கம்மி இல்லையா. இப்போ செயற்கை அந்த இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் அப்படி செயற்கை விவசாயத்துன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா நிறையா வந்து நம்ம உரங்களை வந்து நம்ம கொடுத்து தான் நம்ம வந்து இப்போ வந்து பயிர்களை வந்து நம்ம விவசாயத்தில் நம்ம வந்து உற்பத்தியை வந்து நம்ம அதிகப்படுத்தணும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ராஜசேகர் வந்திருக்காரு. இப்போ ராஜசேகர் கூட நம்ம வந்து நடைமுறை சிக்கல்கள் வந்து என்னென்ன அப்படிங்கிறத கேட்க போகிறோம்.
மாலை வணக்கம் சார், நேயர்களுக்கும் அன்பு வணக்கம். இதில் சிக்கல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை வேளாண்மையில் சாதாரணமாக ஒரு விவசாயம் பண்ணுறீங்க, ஒரு ஏக்கருக்கு 1 மூட்டை யூரியா, 2 மூட்டை டிஏபி, மூட கணக்கில் நீங்கள் போட்டுருவோம். ஆனால் அதில் நீங்கள் வந்து அதே அளவு சத்தை கொடுக்கணும் அப்படின்னா டன்னு கணக்கில் எருவோ அல்லது பயிர் கழிவுகளோ நீங்கள் இடணும். அப்போ அந்த போதுமான இடுபொருளோட இருப்பு அது எங்கே இருக்குது, அது எப்படி கையகப்படுத்துறது, எப்படி நம்ம நிலத்துக்கு எடுத்துகிட்டு வருது, நம்மளோட நிலத்தில் அதை பரப்புறதுக்கான ஆள் செலவு, அந்த இடுபொருள் இருப்பு அதை வந்து எடுத்து கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கான ஆள் செலவு அப்படின்னு பார்க்கும்போது செலவு அதிகம், ஏற்பொருள் இருப்பும் கம்மி. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதல் வருது அப்படின்னா அதை வந்து எப்படி கையாளுறது. இன்றைக்கி ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை விவசாயம்னா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா விதைச்சிட்டு அறுக்கணும், மருந்தடிக்கக்கூடாது, களையிடக்கூடாது, எதுவுமே செய்யாமல் இருந்தால் அதுக்கு பேர் இயற்கை விவசாயம்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது அப்படி இல்லை, எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தணும், இயற்கை முறையில் பண்ணணும். ஸோ அதை வந்து எப்படி கையாளுறது அந்த நுணுக்கம் வந்து தெரியலை. இப்போ இருக்க ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா தெரியல. மூணாவது பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு நோய் பரவுது, திடீர்னு ஒரு நோய் பரவுது, பூச்சி பரவுது, அதை கட்டுப்படுத்துறதுக்கான வழிமுறைகள் வந்து இயற்கை விவசாயத்தில் இல்லைன்னா அது புதுசாக வருது. ஸோ வரும்போது அதுக்கான வழிமுறைகள் வந்து முன்காத்தல் வழிமுறைகள் வந்து இல்லை. அடுத்து இன்னொரு பிரச்சனை விவசாயிகள் பார்க்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்தைப்படுத்துதல். ஒரு வயசானமாக சந்தைக்கு போகிறாங்க, ஒரு இடத்துல கத்திரிக்காய் 40, 1 கிலோ 60 விற்குது, 40 ரூபா தான் அவங்க கண்ணை இருக்கும், ஏன்னா 20 ரூபா கம்மி அதை கூட. அதை நீங்கள் வந்து இயற்கை முறையில் விவசாயம் பண்ணி ஒரு 20 ரூபா 30 ரூபா ஒரு கிலோவுக்கு அதிக விலை அதிகமாக நிர்ணயிக்கும் போது அதை வாங்கக்கூடிய மனோபோக்கும் இன்றைய சமுதாயத்தினர்கிட்ட இல்லை. சந்த சந்தைப்படுத்துதலில் ஒரு பிரச்சனை இருக்குது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா போதுமான விழிப்புணர்வு, இயற்கை முறையில் விளைவிச்ச உணவுக்கும் ரசாயன முறையில் விளைவிச்ச உணவுக்கும் உள்ள அந்த இடைவெளி, இதை சாப்பிட்டா என்ன நடக்கும், உடலில் என்னென்ன பாதிப்பு வரும், இதை சாப்பிடும்போது ஆரோக்கியத்தில் என்னென்ன மேம்பாடு கிடைக்கும்ன்றது, இந்த ரெண்டுக்குள்ள அந்த வித்தியாசம் வந்து நிறைய பேத்துக்கு தெரியல. அந்த விழிப்புணர்வு வந்து வாங்கி பயன்படுத்துகிற மக்கள்கிட்ட இல்லை. சார் அடுத்து பார்த்தீங்கன்னா சார், இதில் வந்து பதிவு கட்டணம். நான் என்ன ஒரு இயற்கை விவசாயியை வந்து பதியணும் அப்படின்னா, என்னோடய நிலத்தை நான் பதிகிறதுக்கு ஒரு கட்டணம் இருக்குது. எங்கிட்ட 1 ஏக்கர் இருக்கலாம், எங்கள் பக்கத்து வீட்டுக்காரருக்கு வந்து 10 ஏக்கர் இருக்கலாம். ஆனால் பதிஞ்சிருக்குது நிலத்தோட அளவுக்கு தகுந்த மாதிரி இல்லை. ஒரு முறை பதியணும் அப்படின்னா இவ்வளோ கட்டணம், அது எவ்வளோ ஏரியா இருந்தாலும் சரி. அப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா இருக்க விவசாயிகள் எல்லாமே சிறு குறு விவசாயிகள். எங்கிட்ட இருக்க அந்த 1/2 ஏக்கருக்கு நான் அவ்வளோ 1000-50000 செலவழித்து பதிவு பண்ணி நான் அதில் வந்து உற்பத்தி பண்ணி அந்த பணத்தை திரும்ப என்னால் மீட்டு எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம். இந்த பதிவு கட்டணமுமே ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது இன்றைக்கி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாசனத்துக்கே நீர் இல்லை. இதில் இயற்கை விவசாயம் போகும்போது இயற்கை விவசாயத்தில் பயன்படுத்துறதுக்கு ஏற்ற உகந்த தரமான நீர் தட்டுப்பாடு, இதெல்லாம் சில முக்கியமான பிரச்சனை. இதுக்கு தீர்வுகள் பார்த்தீங்க அப்படின்னா, இடுபொருட்களை பொறுத்தவரைக்கும் இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் எதையுமே வெளியிருந்து கொண்டு வரதுங்க. ரசாயனமும் அல்லது இயற்கை பொருளும் வெளியிருந்து கொண்டு வராதிங்க. உங்கள் நிலத்தில் என்ன இருக்கோ அதையே நீங்கள் வந்து இடுபொருளாக போடுங்க. இப்போ நெல் வந்து அறுவடை பண்ணுறீங்க, அந்த நெல்லோட வைக்கோலையை நீங்கள் வந்து தீ பொருத்தி வைக்காமல் அதையே நீங்கள் வந்து இடுபொருளாக வந்து வயலுக்கு போடுங்க, மடக்கி உழுது விடுங்க. அதாவது இயற்கை இடுபொருட்கள் உங்கள் நிலத்துலேயே ஆடு மாடு ஒருங்கிணைந்த பண்ணையமாக பண்ணி உள்ளேருந்தே எல்லாமே கொடுங்க. வெளியேருந்து எடுக்கும்போது தான் இடுபொருள் தட்டுப்பாடு அதை எடுத்துகிட்டு வரது சிக்கல்கள் அப்படின்றது. எதுவுமே நீங்கள் வெளியிருந்து ஏற்றுக்காதீங்க, எல்லாமே உள்ளேருந்தே கொடுங்க. அடுத்து கையாளம் நுணுக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கையில் தாங்க உலகம். செல்லை எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்லது நெட்டில் போய் கம்ப்யூட்டரில் உட்காந்திங்கன்னா இல்லாத தகவலே இல்லை, தெரிஞ்சுக்கலாம். முன்னாடி சொல்லும்போது சார் வந்து சொன்னீங்க, விடுதலை போராட்டத்துக்கு முன்னாடி எல்லாமே இயற்கை விவசாயம் தான் பண்ணாங்க. ஏன்னா அன்றைய தலைமுறையினருக்கு வந்து இயற்கையாகவே தெரியும் எப்படி பண்ணணும், விவசாயம் இயற்கை முறையில் எப்படி பண்ணணும் அவங்களுக்கு தெரியும். அடுத்து இப்போ வரப்போகிற ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி ஏற்கனவே இணைய வழியில் இருக்க அந்த தகவல்களை சேகரித்து அவங்களால எளிமையாக அதை பயன்படுத்த முடியும். ஆனால் இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன், இப்போ இருக்க ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா மரபு வழியில் பண்ண அந்த தகவல்களும் அவங்க மறந்துட்டாங்க. அவங்களால மொபைலையோ ஆன்லைனையோ பயன்படுத்தி அந்த தகவலை சேகரிக்கக்கூடிய அந்த நுணுக்கமும் அவங்களுக்கு இல்லை. ஸோ அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வரும்போது அது மாறும் கண்டிப்பாக. அதே மாதிரி சந்தைப்படுத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கிராமங்களில் வேணுன்னா அந்த விலை கூடுதல்னா யோசிப்பாங்க. அதே நீங்கள் நகரங்களில் பார்த்தீங்கன்னா எளிமையான முறையில் சந்தைப்படுத்தலாம். நகரங்களில் விழிப்புணர்வு இருக்குது, மக்கள் வாங்க தயாராக இருக்குங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஏற்றுமதி பண்ணலாம். அரசாங்கமே பார்த்தீங்கன்னா தொழில் முனைவோர் மற்றும் ஏற்றுமதிக்கு வந்து பயிற்சிகள் வழங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தொழில் முனைவோர் பயிற்சியில் பட்டம் பெற்று நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலாம், மிக எளிய முறையில் வந்து சந்தைப்படுத்தலாம். உங்களோட அந்த தகவல் பரிமாற்ற துறை வந்து விரிவடையும். ஸோ அப்படின்றப்போ நீங்கள் வந்து எளிமையாக மற்றவங்கள்ட்ட உங்கள்கிட்ட என்ன இருக்குது, யார் வந்து அதை வாங்குவாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும், நீங்கள் எளிமையாக சந்தைப்படுத்தலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதிகமான அந்த விலை அப்படின்னு சொல்லுவோம், இந்த பதிகிறதுக்கு இயற்கை விவசாய பதிகிறதுக்கான விலை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு குழுவாக இணைந்து, ஒருத்தர் மட்டும் தனியாக பண்ணாமல் ஒரு குழுவாக 5 பேர் அல்லது 10 பேர் இணைந்து வந்து நீங்கள் பதிவு பண்ணும்போது மொத்தமாக 10 பேர் இணைஞ்சு பண்ணாலும் அதே கட்டணம் தான். ஸோ நீங்கள் வந்து அதிகமான நிலத்துக்கு ஒரே முறையில் பதிவு பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ பக்கத்தில் உள்ள ரசாயன கழிவுகள் வந்து உள்ளே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நீங்கள் எல்லாம் குழுவாக இணைஞ்சு அங்கே இருக்க எல்லா விவசாயிகளும் ஒன்றா பதிவு பண்ணுறீங்க. பதிவு பண்ணும்போது கட்டணமும் குறையும். சர்டிஃபிகேஷன் ஆஃபீஸர் வந்து வெளியேருந்து தரக்கட்டுப்பாட்டு ஆய்வாளர் வந்து அதை வந்து தரத்தை சோதிக்கும் போதும் எல்லாருமே ஒரு குழுவாக இணைந்து பண்ணும்போது ரசாயன கழிவுகளோட கலப்பு வந்து நம்ம மண்ணில் இருக்காது. சொல்லிதான் வந்து நம்ம வந்து பதிவு பெற்று அதுக்கான சான்றிதழ் பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி சிறு குறு விவசாயிகளுமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தனியாக பண்ண முடியாது, குழுவாக தான் இணைந்து பண்ணணும். நீர் தட்டுப்பாடு அப்படின்னு வரும்போது அதிகமான உபரி நீரை வந்து மழைக்காலத்தில் பெய்யக்கூடிய உபரி நீரை கிணற்றிலோ அல்லது பன்னிக்குட்டையிலோ சேகரிக்கணும். முடிந்த வரைக்கும் சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்தும் போது நீரை வந்து சேமித்து சிறந்த முறையில் சீரிய முறையில் இயற்கை வேளாண்மை செய்து நல்ல லாபம் பெறலாம். விவசாயிகளுக்கு நன்றி.
நன்றிங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயத்தில் நடைமுறையில் உள்ள கட்டுப்பாடுகள்லாம் சொன்னீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சொல்கிற மாதிரி நீங்கள் அந்த ஐடி பீப்புள்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த இயற்கை விவசாயத்தை விரும்பி வராங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் எதாவது ஆலோசனை சொல்ல விரும்புகிறீங்களா?
இப்போ புதுசாக விவசாயத்துக்கு வர்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்த ஐடி மக்கள் எல்லாமே ஒரு ஆர்வத்தோடு வர்றாங்க. பட் அவங்க வந்து நம்மாழ்வார் தொழில்நுட்ப கழகம், நம்மளோட தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துலேயே ஒரு துறை ஆரம்பிச்சிருக்கும். அங்கேயுமே இந்த நன்மார்வார் கொடுத்த அந்த சிறப்பு வகுப்புகள், நன்மார்வார் வந்து எப்படி இயற்கை முறையில் வேளாண்மை செய்தார் அது சம்பந்தமான சிறப்பு வகுப்புகள், கலந்தாய்வுகள், தொழில் நுண்ணுயிர் பயிற்சிகள் எல்லாமே வழங்குகிறோம். சிலம் அது போன்ற இயற்கை பண்ணைகளை பார்த்து அனுபவம் பெற்றதுக்கப்புறம் விவசாயம் பண்ணாங்க அப்படின்னா இயற்கை வேளாண்மையில் அவங்க வந்து ஜெயிக்கலாம்.
நன்றிங்கய்யா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து கொடுத்த தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட விவசாய பெருமக்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். இயற்கை விவசாயத்தில் வந்து உள்ள சிக்கல்கள்லாம் நீங்கி அவங்க வந்து அந்த சிக்கல்களை நீக்கி திரும்பவும் வந்து பழைய காலங்கள் மாதிரியே இயற்கை விவசாயத்துக்கு பல விவசாயிகள் திரும்பவும் நம்புகிறோம். நன்றி ஐயா.
நேர்களே, இப்ப பாத்தீங்கன்னா இயற்கை வேளாண்மையில் தற்போதைய காலகட்டத்தில் உள்ள நடைமுறை தகவல்களை பற்றி நமக்கு பல்வேறு வகையான தகவல்களை வழங்கிய டாக்டர் ஆர் முத்துக்குமார் அவர்களுக்கும் டாக்டர் எம் ராஜசேகர் அவர்களுக்கும் புதுகை பண்பலை சார்பாகவும் விவசாயிகள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய பல்வேறு வகையான கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 00 7 7 9 5 0 என்ற எண்களிலும், புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின் அஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இது போன்ற பல்வேறு வகையான வேளாண்மை தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.